அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உயர் வள்ளுவம் தொடர் வகுப்பு பாகம் 21.
வாழ்க்கை துணை மேல் அன்பு இல்வழி இல்லறம் இனிது நடவாமை அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த எண்ணெய். சிலம்பு இயல் 14:71-73 வரி வரை என்பதனானும் அதனால்
இதிலே நிறுத்துவோம். முதல் தேவைக்கு மேற்கோள் சொல்லுகிறார், அதாவது அன்பு இல்வழி இல்லறம் சுரக்காது சொன்னார் அல்லவா, அதுக்கு மேற்கோள் சொல்லுகிறார், இளங்கோவடிகளிடம் இருந்து சொல்லுகிறார். எப்பொழுதும் பாருங்கள், இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். உரையாசிரியர்கள் பெரிய நிபுணர்கள், கெட்டிக்காரர்கள், பெருங்கட்டி. இப்ப பெருமாளர் பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிறது அல்லவா எவ்வளவு பெரிய கெட்டிக்காரர் என்று. ஆனாலும் அவர்கள் தங்களை நிறுவுவதற்கு உயர் கவிஞர் ஒருவருடைய கவிதை வரியைத்தான் எடுப்பார்கள். ஏனென்றால் கவிதை என்பது புத்தியிலிருந்து பிறப்பதில்லை, ஆன்மாவிலிருந்து பிறந்தது என்று நம்முடைய பெரியவர்கள் நம்பினார்கள். இப்பொழுதெல்லாம் கவிதைகள் புத்தியிலிருந்து பிறக்கின்றன, விஞ்ஞான கவிதை அந்த கவிதை என்ற இன்னமும் எல்லாம் சொல்லுகிறார்கள். அழகாக இருக்கிறது என்பது வேறு, ஆழமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். நல்ல கவிதை ஆழமாக இருக்க வேண்டும், அது ஒரு உயர்ந்தவனிடமிருந்து வர வேண்டும். உயர்ந்தவனிடமிருந்து மட்டுமல்ல, உயர்ந்தவனுடைய சாத்வீக இயல்பிலே இருந்து வர வேண்டும். நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு நல்ல கவிதை ஒரு நல்ல அறிஞனுடைய நல்ல புத்தி உச்ச நிலையில இருக்கிற பொழுது பிறக்கிறதுக்கு தான் கவிதை என்று பெயர். ஆகவே அந்த கவிதையை மேற்கோள் காட்டினால், அதான் நான் சொல்வேன், தத்துவம் படிக்கிற பொழுது, தத்துவம் என்பது அறிவினாலே ஆண்டவனை தேடுகிற முயற்சி. தத்துவம் படிக்கிறோம், அறிவினாலே ஆண்டவனை தேடுகிற பொழுது தாங்கள் ஒரு கருத்தை சொன்னால் அதை சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. அவர்கள் என்ன சொல்வார்கள், அறிவே இல்லாமல் அனுபவத்தினாலே கடைந்தவனை, கடவுளை அடைந்தவனை தங்கள் அறிவுக்கு சாட்சியாக சொல்லிவிட்டு போவார். சாத்திரத்துக்கு எது சாட்சி என்றால் தோத்திரம்தான் சாட்சி. நீங்கள் சாஸ்திரங்கள் படிக்கிற பொழுது அதை நிரூபணம் பண்ணுவதற்கு சாஸ்திரக்காரர்கள் எதை எடுத்து காட்டுவார்கள் என்றால் தோத்திரத்திலிருந்து ஒரு அடி எடுத்து விட்டு போவார்கள். அப்ப என்ன, இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்து இவன் அறிவாளே கடவுளை காணுகிறான் என்று சொல்லிவிட்டு தோத்திரத்தை சொல்லுகிறானே என்றால், தோத்திரம் என்பது அதியுச்ச சாத்வீகத்திலே வந்த இறைவாக்கென்றுதான் அதை நாம் எடுக்க வேண்டும், இறைவாக்கென்றுதான் எடுக்க வேண்டும். ஆகவே பெரியவர்கள், உரையாசிரியர்களாக இருக்கிற பெரியவர்கள் தம் கருத்தை நிறுவுவதற்கு கவிஞர்களுடைய ஒரு கவிதை அடியை போடுவார். இங்கேயும் பரிமாளர் ஒரு கவிதை அடியை போடுகிறார். எங்கே வருகிற கவிதை அடி என்றால் சிலப்பதிகாரத்திலே இருந்து வருகிற கவிதை அடி. கொஞ்சம் சவுண்ட கூட்டுங்க. சிலப்பதிகாரத்திலே இருந்து வருகிற கவிதை அடி. கண்ணகி வாழ்க்கையை கோவலன் மாதவியிடம் போய்விடுகிறான். எங்களுக்கு ஒரு பெரிய கொடுப்பனவு பாருங்கள். இப்ப நான் எடுத்தா போல சொல்லுகிறேன், கண்ணகி கோவலனிடம் விட்டு போய்விடுகிறாள் என்றால் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிறது. அந்த அளவுக்கு எங்கள் இலக்கியம் மக்கள் மயப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பின்னாலே எத்தனையோ நாவல் வந்து விட்டது, எத்தனையோ சினிமா வந்து விட்டது. நான் இப்ப திடீர் என்று சொல்லுகிறேன், புஷ்பா கோவலனுக்கு பதிலாக சுரேஷ் புஷ்பாவை விட்டு போகிறான் என்றால் அந்த கதை உங்களுக்கு தெரிந்திருக்காது. எத்தனை சினிமா பார்த்தாலும் உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனால் கோவலன் கண்ணகின்னு டக்குண்டு சிலப்பதிகாரம் வருகிறது அல்லவா. சிலப்பதிகாரத்தை நாம் ஒன்றும் ரொம்ப ஆழமா படிக்க இல்லை, ஆனால் நமக்குள்ளே அது பதிந்து போய்விட்டது. அதுதான் அந்த இலக்கியங்கள் சாகா இலக்கியங்கள் என்று பெயர் பெற்றன. கண்ணகி கோவலன் கண்ணகியை விட்டு போய்விடுகிறான், மயக்கத்தினாலே போய்விடுகிறான். அவனுக்கு கண்ணகியிலே வெறுப்பில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள், வெறுப்பில்லை கண்ணகியிலே. அங்கு போன இடத்திலே அவனுக்கு கலை ஆர்வம் காரணமாக, அவனுக்கு ஒரு அளவுக்கு அதிகமான கலை ஆர்வம் காரணமாக மாதவியினுடைய கலைத்திறனை கண்டவுடனே அவளை விட்டு விலக முடியவில்லை. அதனாலே இளங்கோவடிகள் என்ன சொல்வார், அவளை பிரிய முடியாத அன்பினன் ஆனான், விடுதல் அறியா விருப்பினன் ஆயினன் என்றார். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க, விடுதல் அறியா என்றால் அங்க உள்ளுக்கு ஒரு நெஞ்சு நீ போக வேண்டிய இடம் அதடா அதடான்னு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறது. இளங்கோவடியில் அதை மறைமுகமாக சொல்கிறார். இல்லாட்டி விருப்பினன் என்றால் போதும் தானே, விடுதல் அறியா விருப்பினன்றதுக்கு காரணம் என்ற விட வேணும் என்று தெரிகிறது, விட முடியவில்லை. அந்த காலத்திலே கண்ணகி தனித்து போகிறாள். இல்லறம் செய்கிற வாய்ப்பு, ஒரு கணவனும் மனைவியும் முடிந்த அளவு பிரியாமல் வாழ வேண்டும். இன்றைக்கு பிரிந்து வாழ்வதை நாம் ஒரு வழக்கமாக்கி கொண்டோம். பிரிந்த பழைய காலத்திலே இந்த சங்க இலக்கியங்கள் அக இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தாள். கணவன் எங்கேயாவது போகிறான் என்றால் இந்த மனைவி படுகிற வேதனையை பற்றி அருவாசி இலக்கியம் பாடும். போய் தோழியை அனுப்புவாள், நீ போ, பயணம் போகாதே, தலைவியாலே உன்னை பிரிந்திருந்து தாங்க முடியாது. திருவள்ளுவர் திருக்குறள்லேயே வரும், செல்லாமை உண்டேல் எனக்குறை. தோழி போய் சொல்லுகிறாள், நீ போகாம இருன்னு இவனை ஏதோ சொல்ல தொடங்கினான். இந்த பேச்செல்லாம் நிறுத்து, போக மாட்டேன் என்றொரு வார்த்தை இருந்தா எனக்கு சொல்லு, நான் போய் தலைவிட்ட சொல்லுகிறேன். இவன் அப்படியே இவன் பயணம் போக புறப்பட்டு விட்டான். அப்ப ஒரு சமாதானம் சொல்ல தொடங்கி இருப்பான் போல இருக்கிறது. தோழி சொன்னால் நிறுத்து, செல்லாமை உண்டேல் எனக்குறை. இவன் சங்கட இல்லை, வேற ஏதாவது சொல்ல, நின் வல்வரவு வார்வார்க்குறை என்றான். நீ திருப்பி வருவேன் என்று சொல்ல தொடங்குறாயா? திருப்பி வர்ற பொழுது ஆறு உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லுன்ற. என் வல்வரவு வாழ்வார்க்கு உரை. ஒரு ஒன்றே முக்கால் வரியில ஒரு காதல் அப்படி ஒரு இலக்கியம் படைச்சிட்டு போயிட்டான். செல்லாமை ஒன்றே எனக்குறை, நின் வல்வரவு வாழ்வார்க்குறை. நீ வரவு, நீ திருப்பி வர்ற உன்னுடைய நாசமா போன வரவு. அப்ப ஆறு உயிரோடு இருக்கிறாளோ அவளுக்கு சொல்லேன்டா, எனக்கு ஏண்டா சொல்ற? என் தலைவி செத்து போவாள், தலைவி செத்து போனா நானும் செத்து போவேன், எங்களுக்கு சொல்லி பிரயோசனம் இல்லை என்கிறாள் அவள். இந்த சின்ன விஷயங்கள், ஒரு கணவனை பிரிந்த துன்பம் என்பது இன்றைக்கு பொருள் தேடுவதற்காக வாழ்க்கையினுடைய வாழும் பகுதியின் அரவாசியை நாங்கள் கணவன்மார்களை அந்த நாட்டுக்கு இந்த நாட்டுக்கு அனுப்பி வச்சுடுறோம். அன்பு என்பது பிரிவு தேவைதான், பிரிவு இல்லை என்று இல்லை, பிரிவு தேவை, சுருக்கமாக இருக்க வேண்டும். பெரும் பிரிவாக இருந்தால் அன்பு செய்கிற வாழ்க்கையை அன்றாடம் நாம் இழக்கிறோம். வாழ்க்கையினுடைய நோக்கம் அன்பு செய்கிறது என்கிற பொழுது பொருளுக்காக அதை இழப்பதானால் அது அடிப்படை பிழையாகி விடும் அல்லவா? ஆகவே கண்ணகி ரொம்ப துன்பப்படுகிறார். ஆனா வாய் திறந்து பேசவில்லை. கோவலன் வந்தான், திருப்பி எல்லாம் முடிஞ்சு வந்தான். அது பெரிய கதை, அதை சொல்ல தொடங்கினா இன்றைக்கு சிலப்பதிகார வகுப்பா முடிந்து போய்விடும். போனவன் சோர்வடைந்து திரும்பி வருகிறான். திருப்பி வந்தால் இவர் ஒன்றும் பேசவில்லை. அதான் கண்ணகியினுடைய சிறப்பு, ஒன்றும் பேசவில்லை. அவனை கண்ட உடனே மகிழ்ந்தாள். அவன் சொன்னான், நான் மதுரைக்கு போய் வியாபாரம் பண்ண வேணும், ஏன் சொந்த ஊர்லே பண்ணப்படாதா என்று கேட்டால், வாழ்ந்த இடத்திலே தாழ்ந்து வாழ முடியாது, நடந்த காலாலே தவழக்கூடாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. தவழ்ந்த காலாலே நடந்தால் அது வளர்ச்சி, நடந்த காலாலே தவண்டால் அது நோய். அவ இப்படி வாழ்ந்த இடத்திலே நான் இனி சின்ன வியாபாரம் எல்லாம் பண்ணி வாழ முடியாது, நான் வேற எங்கேயாவது போய் வியாபாரம் பண்ணி பொருள் தேடி வந்து பழையபடி இங்கே வாழலாம். இந்த இது வேற ஒரு கேள்வியும் கேட்க இல்லை. நாங்களாக இருந்தால் ஆயிரம் கேள்வி கேட்போம். இவள் என்ன செய்தால், முதல் இல்லை, இவன் கையில முதல் இல்லை, எல்லாம் தொலைச்சிட்டு வந்துட்டான். அவன் கேட்க கூட இல்லை. இவள் சொன்னால், சிலம்புல கொள்மின் என்றான். காலில் சிலம்பு இருக்கு, அது சிலம்பு தான் மிஞ்சின நகை, அதையும் வந்து வாங்கினவள் காணாம விட்டுட்டால் போல இருக்கிறது. சிலம்புல கொள்மின் என்று கொடுத்தால் அவன் வாங்கினான், நானும் வருவேன் என்று உடன்போக்கு செய்தான். அவனோட போன, ஏன்னா அவளுக்கு அவனை விட்டு இருக்கிறது முடியாது, அவனோட சேர்ந்து போகிறாள். போய் அவனுக்கு இடையில எல்லாம் பல சம்பவங்கள் உங்களுக்கு முன்பும் வகுப்பிலே சொல்லியிருக்கிறேன். போய் ஒரு ஆயர் சேரியிலே கொண்டு போய் உட்கார வச்சு விடுகிறார்கள். ஆயர் சேரியிலே அந்த ஆயர் பெண் இவர்களுக்கு சமையலுக்குரிய பொருள் எல்லாம் எடுத்து கொடுத்து அவர்களையே சமைச்சு சாப்பிடும்படி விடுகிறார். இதெல்லாம் ஒரு விருந்து பண்பு. ஏனென்றால் நம்ம சமையல் அவனுக்கு உதவுமா தெரியாது. புது கணவன் மனைவி ஓரளவு அறிந்திருப்பார்கள் இந்த பிரச்சனை பற்றி, இங்காவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று கொடுத்திருப்பார்கள். இந்த கண்ணகி சமைக்கிறாள், சமைத்து சாப்பாடு போடுகிறாள். அப்போ இந்த கோவலன் கவலை தன்னுடைய மனக்கு வருத்தத்தை அப்போதான் தெரிவிக்கிறான். உன்னை நான் இப்படி துன்பப்படுத்தி விட்டேன் என்ற உடனே கண்ணகி அதை ஒத்துக்கொள்கிறாள், நான் துன்பப்பட்டேன். என்னென்ன வகையில் துன்பப்பட்டேன் என்றால், உன்னிடமிருந்து நான் பட்டு சேலை வாங்க முடியவில்லை, ஒரு நகை வாங்க முடியவில்லை, இதெல்லாம் ஒரு சினிமாவுக்கு உன்னோட சேர்ந்து போக முடியவில்லை. அவள் சொன்னால், இல்லறத்துக்கென்று சில பண்புகள் இருக்கிறதே அதையெல்லாம் இழந்து போனேன். அதுதான் இந்த பாட்டு. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு ஈதலும் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை. இவ்வளவும் போச்சே எனக்கு. தம்முடைய தமக்கு தமக்கென்று வகுக்கப்பட்ட அறவழியிலே நின்றவர்களுக்கு பொருள் கொடுக்க முடியாமல் நான் தனித்து போயேன். கணவன் இல்லாமல் மனைவி பொருள் கொடுக்க கூடாது. ஆகவே கொடுத்தால் ஊர் வம்பு பேசும். அதுக்காகத்தான் ஊர் வம்பு பேசும், இவர் அவனுக்கு கொடுக்கிறாள் இவனுக்கு கொடுக்கிறாள் என்று சொல்லும். ஆகவே நான் அதை செய்ய முடியவில்லை. அறவோர்களத்தில் அந்தனருக்கு அந்தனரை நான் பிதிர்காரியங்கள் முதலியவை செய்து தானங்கள் செய்ய முடியவில்லை. நீ இல்லாதபடியால் செய்ய முடியல, அந்தனர் ஓம்ப முடியவில்லை. துறவோர்க்கு கொடுக்க முடியும், துறவிகள் வந்தால் உள்ளே கூப்பிட்டு உட்காருங்கள் சாப்பிடுங்கள் என்று என்னால் சொல்ல முடியவில்லை. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடல் அடுத்த அதிகாரம். மற்றதுக்கெல்லாம் ஒரு அடமொழியும் சொல்ல இல்லை, சும்மா டக் டக்குன்னு சொன்னால் அறவோர்க்கு இதழ் அந்தனர் ஒம்பல் இதுக்கு மட்டும் சொன்னால் தொல்லோர் சிறப்பின் பழைய காலத்திலே இருந்து வருவதாகிய அந்த விருந்தினை கூட என்னால் செய்ய முடியவில்லை. விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை என்றார். அப்ப என்ன ஆயிட்டு தெரியுமா, அன்பு இல்லையா இல்லறம் போய்விடும். இதை இளங்கோவடிகள் கண்ணகி மூலமாக சொன்னார். அதை தன் கூற்றுக்கு சான்றாக பரிமளழகர் சொல்லுகிறார். எந்த என்ன கூற்றுக்கு சான்றாக, இல்லறம் இனிது நடக்காத வழி, அன்பில் வழி இல்லறம் சிறக்காது என்பதற்கு மேற்கோளாக இந்த முதல் அடியை காட்டினார். அப்ப இது மேற்கோள் புரிந்திருக்கு. இனி அடுத்ததுக்கு சொல்லுகிறார். அதாவது என்ன, அன்பில்லாத வழி அருள் பிறக்காது என்பதற்கு ஒரு மேற்கோள் காட்ட வேண்டும். அதை சொல்லுகிறார்.
அதனால் அருள் பிறத்தல், அருள் என்னும் அன்பு ஈன் குழவி, குறள் 757 என்பதனானும் அறிக.
குறளையே அதற்கு மேற்கோளாக காட்டுகிறார். வேற நூல்ல இருந்து மேற்கோள் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று நினைத்த பரிமளழகர் இதிலேயே ஒரு குறள் பின்னுக்கு வரப்போறது, அந்த இடத்திலே அதை முழுசாக படிப்போம். அருளெனும் அன்பின் குறளி குழவி என்று அந்த குறளுக்கு அந்த குறள் தொடங்குகிறது. அருள் எதிலே இருந்து பிறக்கும் என்றால் அன்பிலே இருந்து பிறக்குமா, அன்பு பெத்த பிள்ளைதான் அருள். அருளெனும் அன்பின் குழவி. ஆகவே அதிலிருந்து என்ன தெரிகிறது, அருள் பிறப்பது அன்பிலே இருந்துதான் என்று தெரிகிறது. ஆகவே திருக்குறள்லேயே அதற்கு மேற்கோள் காட்டிவிட்டு இனி அன்புடைமைக்குள்ளே நுழைய போகிறார். முதல் குறள்,
குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உரை: அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ, அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாள் உளதோ, ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுழி, அன்புடையார் கண் பொழிகின்ற புல்லிய கண்ணீரே உள் நின்ற அன்பினை எல்லாரும் அறிய தூற்றும் ஆதலான்.
உரை இந்த இந்த அளவுல அந்த முதல் விளங்குவோம். அன்பை பற்றி சொல்லுகிற அதிகாரம். வழக்கமாக திருவள்ளுவர் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டால் முதல் குறளிலே அந்த எடுத்த விஷயத்தினுடைய சிறப்பு சொல்லுவார். பெரும்பாலும் அந்த சிறப்பு அதனுடைய பெருமை சொல்லுவார். இந்த இடத்திலே பெருமை சொல்ல தொடங்கவில்லை முதல் குறளில். முதல் குறள் என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பொருள்கள் ரெண்டு வகைப்படும், பொருள்கள் இரண்டு வகைப்படும், ஒன்று கருத்து பொருள் மற்றது காட்சி பொருள் என்று பொருள்கள் ரெண்டு வகைப்படும். அது உங்களுக்கு நான் முன்பே சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் அன்றைக்கு படித்த குறள் தான், எனக்கு அன்றைக்கு ஒரு தெளிவில்லாமல் படித்தது, இன்றைக்கு கொஞ்சம் தெளிவாய் படிப்போம் என்பதற்காக திருப்பி படிக்கிறேன். பொருள்கள் கருத்து பொருள் காட்சி பொருள் என்று இரு வகைப்படும். இப்ப பாருங்க, திருவள்ளுவர் தன்னுடைய நூலிலே எல்லா பொருளையும் சொன்னார் என்று சொல்வார்கள். உடனே நம்ம பிரஷர் குக்கர் சொல்லியிருக்கிறாரா சார் என்று ஆறாவது, நான் சொல்ற பிரஷர் குக்கர் பிரஷர் குக்கர் அது சொல்லியிருக்கிறாரா சார், இட்லி சட்டி சொல்லியிருக்கிறாரா சார் என்று கேட்கப்படாது. திருவள்ளுவர் சொன்னது காட்சி பொருளை அல்ல. திருவள்ளுவர் எல்லா பொருளும் சொன்னார் என்றால் கருத்து பொருள் எல்லாம் சொன்னார் என்று அர்த்தம் பட வேண்டும். சில பேர் இதை வச்சு குழப்புவான். கருத்து பொருளை சொல்வதுதான் திருவள்ளுவர், காட்சி பொருளை நீ பாத்துருவாய் மேசை மைக்க பற்றி எங்கேயாவது சொல்லியிருக்கா சார் திருக்குறள் என்று கேட்டா அதுக்கு கேள்வி முட்டாள்தனமான கேள்வியை தவிர அதுக்கு பதில் சொல்லாவிட்டே நாம கவலைப்பட தேவையில்லை. கருத்து பொருள் என்று இருக்கிற எல்லாம் திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது. இப்போ பிரச்சனை வருகிறது இந்த அதிகாரத்திலே என்னென்றால் அன்பை பற்றி சொல்ல போறார். அன்பு என்பது கருத்து பொருளே தவிர காட்சி பொருள் இல்லை. நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா, இதுல ரெண்டு மூன்று விஷயம் சொல்ல வேண்டும். சில பேர் கேட்பார்கள், தாய்மையை பற்றி திருவள்ளுவர் சொல்லவில்லை, தாய்மையை பற்றி ஒரு அதிகாரம் கிடையாது. நமக்கு என்ன ஆசை என்ற, நாம விரும்புறதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லி இருக்க வேண்டும். திருவள்ளுவர் ஒரு நோக்கம் வைத்து சொல்லுகிறார், அன்புடைமை என்று ஒரு அதிகாரம் வைத்து விட்டால் அன்பினுடைய கூறுகள் எங்கெங்கு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த அன்புடைமைக்குள்ளே அடக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தாய்மையை சொல்லி இருக்கிறாரா என்றால் அன்புடைமை மூலம் சொல்லி இருக்கிறார். அன்புக்கு லட்சணம் சொல்லி இருக்கிறார் அல்லவா, அதை தாயில பொருத்திப்பார். பிள்ளையில அன்பு பற்றத சொல்லியிருக்கிறாரா? அன்புடைமை சொன்னால் பிள்ளையும் சொல்லியிருக்கிறதான் அர்த்தம். இதுக்கு தனித்தனி அதிகாரம் பெற்றா திருக்குறள் இதையே படிக்க முடியலே. இனி இது எல்லாத்துக்கும் அதிகாரம் பெற்றா படிக்கவா முடியும்? அன்புடைமை என்பதற்குள்ளேயே அன்பின் கூறுகள் எல்லாம் எங்கெங்கு இருக்கிறதோ அதெல்லாம் அடங்கும். அப்போ இப்ப அன்புடைமை என்பது கருத்து பொருள், காட்சி பொருள் இல்லை. அன்பை கண்ணாலே பார்க்க முடியாது. ஒரு பொருளை தெரிந்து இருக்கிறது என்று தெரிந்து கொண்டால்தானே அதற்கு பிறகு அது பற்றிய விளக்கங்கள் சொல்ல முடியும். திருக்குறள்ல அன்புடைமை தொடங்குகிறார். அன்புடைமை தொடங்குகிற பொழுது திருவள்ளுவர் திடீரென்று அன்பின் பெருமை சொன்னார், சார் நிறுத்துங்க சார், அன்பு எங்க சார், எங்க பார்க்கலாம் சார் என்று கேட்பான். ஆகவே அதுக்கு விளக்கம் சொல்ல வேணும். காட்சி பொருளா இருந்தா இந்த இடத்துல இருக்கு என்று காட்டி விடலாம். இது கருத்து பொருள். ஆகவே கருத்து பொருளை அனுமானத்தால் அறியலாமே தவிர காட்சி பிரமாணத்தாலே அறிய முடியாது. அன்பு இருக்கிறது என்றால் எப்படி கண்டுபிடிப்பது? ஏதாவது அவருக்கு புதுசாக இதில் கொம்பு முளைச்சிருக்குமா என்றால் அன்பிருப்பதற்கு சில அடையாளங்கள் இருக்கின்றன. திருவள்ளுவர் சொல்லுகிறார், அன்புக்கு அன்பை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால் உன்மேல் மற்றவர்களுக்கு பற்று இருக்கிறதா அல்லது மற்றவர்கள் மேல் உனக்கு பற்று இருக்கிறதா, அவர்களுடைய துன்பம் கண்ட உடனே உன் கண்ணிலே கண்ணீர் வருகிறதா, இந்த கண்ணீரை வைத்து அன்பு இருக்கிறது என்று அன்பு காட்சிக்கு வராவிட்டாலும் இந்த கண்ணீரை வைத்து அன்பு இருக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். அதனாலே இது அனுமான பிரமாணத்தாலே காணப்பட வேண்டிய ஒன்று. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இத காட்சியா கேட்காதே, அன்புக்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? சில பேர் முட்டாள்தனமா அப்படி கேட்பார்கள். அன்பு என்பது ஒரு பண்பு, பண்பியை காட்டலாமே தவிர பண்பை காட்ட முடியாது. இனிப்பு என்பது ஒரு சுவை, இனிப்பை காட்டுன்றால் நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? லட்டை காட்டுவீர்கள், சாக்லேட்டை காட்டுவீர்கள். இதெல்லாம் இனிப்பை உள்ளடக்கிய பொருள்கள். இனிப்பு என்பதை காட்ட முடியாது. இனிப்பு என்கின்ற அந்த சுவையை கண்ணாலே, அது ஏனென்றால் அது காட்சி பொருள் இல்லை, அது கருத்து பொருள். அதை இன்னொரு காட்சி பொருளிலே ஏற்றி காட்டலாமே தவிர வேறு விதத்திலே காட்ட முடியாது. அப்ப அன்பு என்பதும் கருத்து பொருள். அதை எப்படி கண்டுபிடிப்பது? கருத்து பொருளை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அந்த அன்பு ஒருவனிடம் இருந்தால், ஒருவர் மேலே ஒருவனுக்கு அன்பு இருந்தால், அந்த அன்பிருக்கிறவனுக்கு ஒரு துன்பம் வருகிற பொழுது உடனே இவன் கண்ணிலே கண்ணீர் வரும். இதை வைத்து அன்பை தெரிந்து கொள் என்று அன்பை அறிந்து கொள்வதற்கான அடையாளத்தை முதல் குறளிலே சொல்லுகிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். இப்ப படியுங்க.
குறள் 71. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். உரை: அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ? அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ் உளதோ? ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுழி தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுழி அன்புடையார் கண் பொழிகின்ற புல்லிய கண்ணீரே உள் நின்ற அன்பினை எல்லாரும் அறிய தூற்றும்
மாதலான். எப்படி கண்ணீர் வருகிறதா கண்டுபிடி? நான் என்னுடைய ஒரு அனுபவம் சொல்லுகிறேன். நான் எங்கள் ஊரிலே, இப்போ நீங்கள் எப்படி சொல்வீங்க, பிளஸ் ஒன், எங்கள் ஊரிலே அதை ஓயல் பரீட்சை என்று சொல்வார்கள். அந்த பரீட்சையிலே நான் 3 தரம் அந்த ஓயல் பரீட்சைக்கு தேற்றி 2 தரம் எல்லா பாடத்திலும் ஃபெயில் விட்டேன். அப்படி சாதனை எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் சொல்லுவார், அதுதான்டா பெரிய சாதனை, ஒரு பாடத்தில் கூட நீ பாஸ் பண்ண முடியாமல் 2 வருஷம் இருந்து படிச்சுருக்கிறியடான்னு வாரவர். நான் சொல்வது உண்மை. 2 வருஷம் என்னாலே ஒரு பாடம் கூட பாஸ் பண்ண முடியவில்லை. என்னை மக்கென்று ஒதுக்கி விட்டார்கள். அதனாலே படிப்பை நிறுத்தினார்கள். நான் இதை இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த பரீட்சையும் படிப்பும் தான் அறிவென்று நினைக்காதீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்போ பரீட்சையில் ஃபெயில் விட்ட எல்லாரும் இதைத்தான் சொல்லுவான் என்று நீங்கள் நினைப்பது புரிகிறது. நான் சொல்வது நிஜம். அப்போ என்னை நிறுத்தி விட்டார். அப்போ எங்கள் வீட்டில் கொஞ்சம் சிரமமான காலம். என்னை கொண்டு போய் என்னுடைய தந்தையார் ஒரு வேலையிலே சேர்த்தார். ரொம்ப சாதாரண ஒரு கூலி வேலை மாதிரியான ஒரு வேலை கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டார். எங்கள் அப்பா ஓசியராக இருந்தார். இந்த வீதி போடுகிற அந்த பொறுப்புக்கும் ஓசியராக இருந்தார். அவருடைய செல்வாக்கை வைத்து இன்னொரு இடத்திலே என்னை ஒரு லேபராக சேர்த்துட்டார். எனக்கு அங்க போய் சேர்ந்த அப்புறம் தான், எனக்கு அப்பாவினுடைய செல்வாக்காலே லேபரர் வேலை ஒன்றும் செய்ய தேவையில்லையே. ஆனால் வீதியில் மண்வெட்டிய யாராவது மேலதிகாரிகள் வந்தால் மண்வெட்டியில் கை வச்சு கொண்டு நிற்க வேணும், நானும் வேலை செய்கிறேன். எனக்குள்ளே ஒரு ஆன்மா அப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சு. இதுக்கு பிறந்தவன் இல்லையே நான் என்ற அந்த துடிப்பு எனக்கு, அது அதுக்கப்புறம் தான் எனக்கு கல்வி பற்றிய பசி வந்தது. கல்வின்றது இந்த முறை சார்ந்த கல்வி, அதுக்கு மற்ற கல்வி பற்றி ஆர்வம் இருந்தது. நான் ஃபெயில் விட்டதால இப்படி வந்து ரோட்ல நிக்கிறேனே என்று எனக்கு துன்பமான துன்பம். அந்த ஒரு வருஷம் தவம் செய்தேன், செய்கதவம் செய்கதவம் என்றானே பாரதி. எனக்கு வேற ஒன்றும் இல்லை, இதை விட்டு வெளியில போயிட வேண்டும், இதுலயே என் வாழ்க்கை முடிஞ்சிடப்படாதுன்றதுல ஒரு பைத்தியம். அப்போ படிப்பினுடைய அந்த தேவை வந்தோன்னா படிக்க முடிஞ்சது. படித்தேன், படித்து சோதனை எழுதினேன். அந்த முறை ஓரளவு நல்ல சித்தியும் அடைந்தேன். நான் சொல்ல வந்தது அதை பற்றி அல்ல. அப்போது நான் அந்த ரிசல்ட்ஸ் வரப்போகுது. ஒரு மூன்று நாள் எனக்கு சாப்பாடு இல்லை. அதுக்கு முந்தைய ரிசல்ட்ஸ் வந்தால் நான் தான் முதல் சந்தோஷமாக கொண்டாடுறாள். பசி இல்லை, உணவு இல்லை, நான் படுற துன்பத்தை. அப்பெல்லாம் கிராமம், உறவினர்கள் எல்லாம் சூழ்ந்து வாழ்ந்த காலம், அதெல்லாம் போச்சு பாருங்க. எங்கள் ஊரில் எங்கள் வீடு இப்படி, எங்கள் அம்மா தங்கச்சி வீடு இப்படி, எங்கள் அம்மானுடைய இன்னொரு தங்கச்சி வீடு இப்படி, மாமா வீடு அப்படி, எல்லாம் சுற்றி அந்த முழுக்க சுற்று உறவு தான். அப்போ நான் அங்கே ஒன்று நடந்தால் எல்லா வீட்டுக்கும் தெரியும், அது இயல்பாக இருக்கும். அப்போ நான் கிடந்து வருந்துகிறேன் என்பது என்னுடைய உறவினர்களுக்கு எல்லாம் தெரியும். எங்கள் சின்னம்மா வீடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு. அப்போது நான் ரொம்ப வருந்தி, ரொம்ப துன்பப்பட்டு சாப்பிடாம தவம் இருந்து மனதுக்குள்ளே இந்த முறையும் ஃபெயில் விட்டால் சாக வேண்டியது தான் அந்த லெவலுக்கு சிந்தித்தேன். அப்போது பரீட்சை ரிசல்ட்ஸ் வந்துட்டுது, நான் பாஸ் பண்ணிவிட்டேன். பண்ணினா சந்தோஷம் தாழவில்லை. இதை போய் சின்னம்மாவுக்கு சொல்லணும். அப்போ உறவு தாங்க முதல் உணர்வுகளை பகிர்ற இடம், உறவு தான். இப்போ உறவும் போச்சு உணர்வும் போச்சு. ஓடிப்போய் சின்னம்மா, அது இந்த அப்போ இந்த வேலி இருக்கும், அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்க வந்தோடனே நான் சித்தி அடைஞ்சிட்டேன்னு சொன்னேன். எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு, அந்த அம்மா விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அப்படி உறவும் இல்லை உணர்வும் இல்லை, சொல்லவும் முடியாது. சொன்னா இவனையும் சித்தி அடைஞ்சான்னு அழுவாளும் அழுவார்களே. எனக்கு இன்றைக்கும் அந்த காட்சி, அவங்க இப்பவும் இருக்கிறாங்க லண்டன்ல, அவங்க இப்ப 80 வயசாச்சு, விம்மி விம்மி அவங்க அழுகிறாங்க. என்னுடைய பெத்த தாய் இல்லை, அவங்க சந்தோஷம் பேரு, அவங்க அழுகிறாங்க. அப்பதான் எனக்கு இந்த திருக்குறள் நான் படிக்கிற பொழுதெல்லாம் அதை நினைத்துக்கொள்வேன். ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மனதிலே உங்களுக்கு யாராவது அன்பிருந்தவர்கள் உங்களுடைய ஒரு நன்மையை, உங்களுக்கு ஒரு துன்பத்தை கண்டு நன்மையை சொல்ல இல்லை, துன்பத்தை தான். ஒரு துன்பம் வந்துட்டா எதிராளியினுடைய கண்ணிலே கண்ணீர் வருகிறதா? அவனுக்கு அன்பு இருக்கிறது என்பதற்கு இதுதான் அடையாளம் என்று அன்பை இந்த குறளாலே அடையாளப்படுத்துகிறார். இதில் ரெண்டு மூன்று சொற்கள் இருக்கின்றன, அதெல்லாம் பின்னுக்கு பரிமாற விளங்கப் போகிறார். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். அன்பை நீ எவ்வளவுதான் பூட்டி வைத்தாலும், சில பேர் முரண்டது, இப்போ சினிமாவிலெல்லாம் எடுக்கிறார்கள், சில தந்தையர்கள் ரொம்ப முரட்டு தந்தையர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த பிள்ளையை நினைச்சு ராத்திரியில் கண்ணீர் விடுற மாதிரி காட்சி எல்லாம் இப்போ எடுக்கிறார்கள். சினிமாவில் நிறைய படங்களில் வருது அதெல்லாம். இதுதான் திருக்குறள் தான். அப்போ அது என்ன அடையாளம் என்றால், அவனுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வந்தால் இவன் அன்புடையவன் என்பதற்கு அடையாளம். அப்போதுதான் புன்கணீர் என்றால் பரிமள உரை எழுதுகிற புள்ளிய கண்ணீர் என்கிறான். மென்மையான அல்லது அதை எப்படி சொல்வது, அதற்கு புள்ளிய கண்ணீர் என்றால் சிறிய என்ற அர்த்தம், மென்மையான என்று அர்த்தம். ஒரு துளி கண்ணீர் இப்படி கடையில் வந்தாலே உடனே தெரிஞ்சுப்போம் இவன் என் மேல அன்புள்ளவன். புன்கணீர் பூசல் தரும். பூசல் என்றால் ஒரு செய்தியை பலரறைய பறைசாற்றுவதற்கு பூசல் என்று பெயர். ஒரு ரகசியத்தை பலரறிய சொன்னால் அதுக்கு பூசல் என்று பெயர். இவனிடம் இருக்கிற அன்பை இந்த கண்ணீர் பழைய பல பேரும் அறியும்படியாக பண்ணிவிடுமா? அது ஒன்று. புள்ளிய என்பதற்கு, புன்கணீர் என்பதற்கு உரையாசிரியர்களுக்கு, உரைய பரிமாளர்களுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள். புள்ளிய என்பதற்கு துன்பம் என்று பொருள் எழுதுகிறார்கள். துன்பத்தினால் வருகிற கண்ணீர். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? ஒருவனுடைய அன்பை எப்படி கண்டுபிடிப்பது? ஒருவன் துன்பப்படுகிற பொழுது அவனை கண்டு ஒருவன் கண்ணீர் விடுகிறானா, அந்த கண்ணீர் இவனுடைய அன்பை சொல்லும் என்கிறார். இனி பரிமளருக்குள்ள நுழைவோம்.
உரை குறிப்பு.
உரைய வாசிச்சுட்டே போங்களே.
உரை. அன்பிற்கும் அடைக்கும் தாழ் உண்டோ? அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தாழ் உளதோ? ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். தம்மால் அன்பு செய்யப்பட்டாரது துன்பம் கண்டுழி, அன்புடையார்கண் பொழிகின்ற புல்லே கண்ணீரே உள்ளின்ற அன்பினை எல்லோரும் அறிய அரியத்தூற்றும் மாதலான்.
நம்மேல் அக்கறை உடையவர்களை ஆர்வலர் என்று சொல்லால் சொல்லுகிறார். ஆர்வலர்கள் என்பது உண்மை அக்கறை உடையவர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்ப பல கட்சிகளில் ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த அது புண்கண்ணீர். நீங்க வாசிங்க.
உரை குறிப்பு: உம்மை சிறப்பின் கண் வந்தது.
அதை விளங்கிட்டீங்களா? இலக்கணம் சொல்லுகிறார், உம்மை சிறப்பு. நான் சொன்னேன் உம்மன், அந்த உம்ன்ற உம் பல இருக்கு. உம்மை சிறப்புமை, இழிவு உயர்வு சிறப்புண்மை, இழிவு சிறப்புண்மை, இறந்ததுலேயே எச்சுமை, எச்ச உண்மை, முற்றுமை என்று பல வகைப்படும். ஒரு இம்மன்னா போட்டா பொருள் மாறிவிடும். இங்கே ஒரு இம்மன்னா இருக்கிறது, அது உயர்வு சிறப்புண்மை என்கிறார். அன்புக்கும் உண்டோ, அன்புக்கு உண்டோ என்று போட்டிருக்கலாம் அல்லவா? அன்புக்கு உண்டோ அடைக்குந்தாள் என்று போட்டிருந்தாலும் பொருள் சரி. அப்போ ஒரு இம்மன்னா கூட போட்டிருக்கிறார். ஒரு எழுத்த திருவள்ளுவர் சும்மா போடுவாரா? ஒரு எழுத்து பாருங்க, எவ்வளவு மொழியிலே சிக்கனமா இருந்திருக்கிறார்கள். ஒரு எழுத்து அன்புக்கு உண்டோ அடைக்குந்தாள் போதும். அன்புக்கும் உண்டோ அடைக்குந்தாள். பெருமாள் பார்த்தார், திருவள்ளுவர் உம்மன்னா போட்டிருக்கிறார். ஏன் போட்டிருக்கார்? சும்மா போட்டிருக்க மாட்டார். அன்பின் சிறப்பை சொல்ல அந்த இம்மன்னா வந்திருக்கிறது. அதனாலே அந்த இம்மன்னா சிறப்புமை, உம்மை சிறப்புமை. இத்தனை வசனத்தையும் அந்த ஒரு 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 ரெண்டு சொல்ல சொல்லி உண்மை சிறப்புமை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இடக்கட சும்மாவான தலையாட்டுங்க. அந்த உம்மன்னாவுக்கு விளக்கம் சொல்லிட்டு உண்மை சிறப்புமை. உண்மை சிறப்புமை என்றா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதுல போடப்பட்டிருக்கிற உம் என்ற எழுத்து உயர்வு சிறப்பை குறிக்க வந்தது.
உண்மை சிறப்பின் கண் வந்தது. ஆர்வலரது புண்மை கண்ணீர் மேல் ஏற்றப்பட்டது.
புண்மை என்பதற்கு துன்பம் என்று பொருள் எழுதுகிறார்கள். அப்போ புன்கண்ணீர் என்றால் துன்பக்கண்ணீர் என்று அர்த்தம். கண்ணீரிலே துன்பக்கண்ணீர், இன்பக்கண்ணீர் என்று கண்ணீர் இருக்குமா? கண்ணீர் கண்ணீர் தான். கண்ணீர் விடுகிறவனுடைய துன்பம் தான் கண்ணீரிலே ஏற்றுகிற பொழுது அது துன்பக்கண்ணீர் ஆகிறது. இன்பத்தை கண்ணீரிலே ஏற்றுகிற பொழுது இன்பக்கண்ணீர் ஆகிறது. இது ரெண்டையும் பரிசோதனை சாலையில போட்டு இந்த கண்ணீருக்கும் இந்த கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டா என்றெல்லாம் சில பேர் அப்படி விளக்கம் எல்லாம் சொல்ல, அப்படி அல்ல. அப்போ துன்பம் என்ற சொல் எதுக்கு உரியது? ஆர்வலருக்கு உரியது, கண்ணீருக்கு உரியதல்ல. ஆனால் இங்கே ஆர்வலரது துன்பம் கண்ணீரில் ஏற்றப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? துன்பம் ஆர்வல், ஏன்னா உயிர் உள்ள ஒருத்தனாலே தானே துன்பப்படும். கண்ணீர் துன்பப்படுமா? கண்ணீர் வெறும் தண்ணீர், அது சடப்பொருள், அதுக்கு துன்பம் இல்லை. அப்ப புன்கண்ணீர் என்று எப்படி சொன்னார் என்றால், ஆர்வலரது துன்பத்தை கண்ணீரில் ஏற்றி சொன்னார் என்று பொருள் கொள்க.
காட்சி அளவைக்கு எய்தாதாயினும் அனுமான அளவையான் வெளிப்படும் என்பதாம்.
இதனால் என்பது காட்சி அளவைக்கு தெரியாமை காட்டு என்றால் காட்ட முடியாது. சில அப்பாமார் முரட்டு அப்பாமார் இருப்பார்கள், அன்பை காட்ட மாட்டார்கள். ஆனால் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்றென்றவுடனே துடிக்கிற துடிப்பு இருக்கிறது பாருங்கள், அது தெரிந்துவிடும். அது பிள்ளைக்கும் தெரியும், அதான் பெரிய விஷயம் பாருங்க. சில முட்டாள்களுக்கு தெரியாதே தவிர அன்பை வெளிப்பட காட்டிக்கொண்டு இருக்கவே கூடாது. அது அன்புக்கு கொச்சை. அன்பை சில பல பேர் அது இப்ப எல்லாம் இந்த மேற்கு தேச நாகரிகம் வந்த பிறகு அன்பை காட்ட வேணும் என்கிறார். ஏனென்றால் எல்லாருக்கும் அறிவு குறைந்து விட்டது என்று தெளிவானபடியால் அன்பு காட்டப்பட வேண்டிய ஒன்றே அல்ல, உணரப்பட வேண்டிய ஒன்று. அன்பை காட்ட வேணும். உடனே ஒரு பிள்ளைக்கு பிறந்த நாள் வந்து விட்டதா, அது விஷ் பண்ண வேணும். அதுவும் நடுச்சாமத்துல 12 மணிக்கு அவனை தூக்கத்தால எழுப்பி விஷ் பண்ண வேணும். இதெல்லாம் இந்த பொய்யான நாகரிகங்கள் பாருங்க. அன்பு உணரப்பட வேண்டிய ஒன்று, அதன் நெஞ்சிலே இருந்தா அது தெரியும், அது உணரப்படும். வார்த்தைகளாலே சொன்னாலே அது அன்புக்கு கொச்சை என்கிற நட்பை சொல்லுகிற பொழுது திருவள்ளுவர் சொல்கிறார், இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு. இவர் எனக்கு ரொம்ப, இவர் ரொம்ப முக்கியமானவர் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர். இவருக்கு நான் ரொம்ப பிடிச்ச நண்பன் என்று சொன்னாலே உங்க நட்புல ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். திருவள்ளுவர் சொல்றார் பாருங்க, இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம், அவர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நான் அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். இதை சொல்லாதே, வேண்டப்பட்டவன் என்றால் அது உணரப்படும், நீ சொல்லப்படாது. சொல்லிட்டாலே அது நட்புக்கு குறைவிடா என்கிறார் திருவள்ளுவர். எந்த லெவல் நாகரிகத்திலே நாங்க வாழ்ந்திருக்கிறோம் உங்களுக்கு புரியுதுங்களா? சும்மா பிள்ளைகளை கூப்பிட்டு பாராட்டி அதை செய்து இதை செய்து மாணவன் ஆசிரியரை பாராட்டுறது, ஆசிரியர் மாணவனை பாராட்டுறது. உள்ளுணர்ச்சி இருந்தா இது எதுவுமே தேவையில்லை. எதுக்குமே அதான் மைந்தரதமை நெஞ்சில் என்றாலே அவ்வையார் நம்ம வந்து சொல்லியிருக்கிறேன். பிள்ளையெல்லாம் அன்பு செய்வனமா, மனதில் வை, அது பிள்ளை அப்ப எப்படி பிள்ளைக்கு தெரிகிறது? மனதில் வச்சா காட்சி பொருள் இல்லையே, அது எப்படி பிள்ளைக்கு தெரியும்ன்றா? உணரப்படும்டா. ஒரு அப்பா என்னில் அனுபவிச்சிருக்காருன்றது என்னால் உணர முடியாதா? ஒரு எதிரிக்கும் அப்பாவுக்கும் உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியாதா? தெரியலன்றா நான் அப்படி ஒரு பிள்ளையா இருந்துதான் என்ன பிரயோசனம்? அது அந்த நுண்ணுணர்வு இல்லாவிட்டால் ஒரு மனிதனாக இருந்து என்ன பிரயோசனம்? மாட்டுக்கு தெரியுது சார், நாய்க்கு தெரியுது சார். எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது, எங்கள் வீட்டில் ஒரு நாய் இருந்தது. எங்கள் அப்பா கிட்டத்தட்ட அரை மைல் தூரத்தில் வர்ற பொழுதே இது வீட்டு வாசலுக்கு போயிடும். பெல் அடித்தப்புறம் தான் எங்கள் அம்மா வீட்டு வாசலுக்கு போவா. உண்மையாக சொல்கிறேங்க, பெல் அடித்தப்புறம் தான் அம்மா வீட்டு வாசலுக்கு போவா. அது நான் உங்களுக்கு முன்னே சொன்னனோ தெரியல, நான் சங்கீதம் படித்தேன். சங்கீதத்துக்கு நேர்ந்த விபத்துக்கள்ல அது ஒன்று. அங்கே அதுவங்க ரொம்ப நாகரிகம் வளர்ந்த ஒரு ஆசிரியை அந்த வீட்டில். அவங்க ஒரு அவங்க வீட்டில் நாய் வளர்ப்பாங்க பாருங்க, அது ரொம்ப இதெல்லாம் சும்மா வரும் உங்களுக்கு இடக்கிட சோர்வு நீக்குவதற்கான செய்திகள். அப்படி உயிராக வளர்ப்பார்கள் அந்த நாயை. அவங்க வீட்டில் ஒரு நாய், அவங்க வீட்டு அவங்க அப்பா வளர்த்தார், பெரிய நாய், இவ்வளோ பெரிய நாய். அந்த ஒரு நாள் அவருக்கு மரணப்படுக்கையில் விழுந்துட்டார். இந்த நாய் பக்கத்தில் உட்கார்ந்தது தான் பாருங்க, எலும்பே இல்லை. டாக்டர்களையே அது கிட்ட போக விட மாட்டேன்ட்டுது. அதை கூட்டி போய் ரூமில் பூட்டி தான் அவருக்கு ஊசி போடலாம், இல்லாட்டி டாக்டருக்கு ஊசி போட வேண்டி வந்துடும். பிறகு அவர் இறந்துட்டார். இறந்தா எனக்கு அப்போ எனக்கு இந்த செய்தியை சொல்கிறார்கள். இந்த அவர் இறந்து போனார். ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ரெண்டு வாரம் ஆச்சு, இந்த நாய் சாப்பிடலே. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, அவங்க டாக்டர்ஸ்கிட்ட கூட்டிகிட்டு போய் நாய் டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவங்க அதுக்கு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவன். அதுக்கு எங்கேயாவது இந்த மலைப்பிரதேசங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க, அது இவரை மரக்கட்டை மட்டும் கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போனார் இதுதான் உண்மையாக சொல்கிறோம் பாருங்கள், கூட்டிகிட்டு போனார்கள். அது அங்கேயும் சாப்பிடாமல் செத்து போச்சு. இந்த செய்தியை 10 ஆண்டுக்கு பிறகு அவர் மனைவி எனக்கு சொன்னார். செத்தவருடைய மனைவி 10 ஆண்டுக்கு பிறகு இந்த செய்தியை எனக்கு சொன்னார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நாய் உடனேயே செத்து போச்சு, அந்த அம்மா 10 வருஷத்துக்கு பிறகு இந்த செய்தியை எனக்கு சொன்னார். நாய்க்கே அந்த அன்பை உணர்கிற சக்தி இருந்தால் மனிதனுக்கு இருக்காதா? இதை சொல்லவா வேண்டும். ஆகவே இது அனுமான பிரமாணத்தால் அறிந்துகொள், புங்க நீர் பூசல் தரும் என்று அன்பினது உண்மை சொன்னார் என்று பரிமாறிடையே எழுதுவார். இடக்கடை இப்படி சும்மா சிரிச்சா தான் சார், கல்விக்கு சில நேரத்தில் ஒரு ஓய்வு தேவை. இந்த நேரமும் புத்தி வேலை செய்தால் மனம் களைச்சுப்போம். அதனால இப்படி செய்தி சொல்வேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது பயனில் சொல் பாராட்டுதலுக்குள் சேராது.
இதனால் அன்பினது உண்மை கூறப்பட்டது.
அன்பினது உண்மை என்றால் அன்பு இருப்பதை அறிந்து கொள்கிற அந்த விஷயம் எப்படி அன்பு இருக்கு, அன்பு ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நிரூபணம் பண்ணுவதற்காக இதை சொன்னார். காட்சி பொருளாக தேடாதே, கருத்து பொருளாக தேடு. கருத்து பொருளை தேடுவதற்கு அனுமான பிரமாணம் தான் பிரமாணம்.